வேதாகமத்தின் வரலாறானது ஆண்களும் பெண்களும் எவ்வாறு தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ முடியும் என்பதை பற்றியது. மனிதன் பாவத்தையும் கீழ்ப்படியாமையையும் தெரிந்து கொண்டதன் மூலமாக தேவ பிரசன்னம் இழக்கப்பட்டு போயிற்று. ஆனால் தேவனின் கிருபையினால் அவரது பிரசன்னம் திரும்ப வந்தது. தேவனின் இந்த கிருபையில் ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் அவர் தோன்றிய தரிசனங்களும் அடங்கியிருந்தன. அத்துடன் தேவன் தமது நியாயப்பிரமாணத்தை கொடுத்த இடமாகிய சீனாய் மலையின் மேலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியபடியே பிரதான ஆசாரியனை சந்திக்க உடன்படிக்கையின் பெட்டியின் மீதும் இறங்கி வந்த அவரது பிரசன்னமும் கூட தேவனின் கிருபையே. பாடம் 15. ஆலயம். 1 ராஜாக்கள் 8 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தமது ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் வந்தடையும் போது அவர்களை தாம் சந்திக்கிறதான ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொள்வார் என்று தேவன் சொல்லியிருந்தார். எருசலேம்தான் அந்த இடம் என்று தாவீது உணர்ந்து அவன் உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டிருக்கக்கூடியதான ஓர் ஆலயத்தை கட்டுவதன் மூலம் தேவனை கனம் பண்ண விரும்பினான். ஆனால் தேவன் தாவீதிடம், உன் குமாரன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அவ்வாறாக தேவாலயத்தை கட்டுகிற சாக்கியம் சாலமோன் பேரில் விழுந்தது.
சாதாரணமாக கட்டிட பணித்தலங்கள் உளி வெட்டுகிற, சுத்தியால் தட்டுகிற மற்றும் பல இறைச்சல்களுடன் எதிரொலித்து கொண்டிருக்கும்.
ஆனால் இந்த ஆலயமோ முழு அமைதியில் கட்டமைக்கப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் கல் சுரங்கங்களில் வெட்டப்பட்டு மெருகூட்டப்பட்டு அதன் பின்பு கட்டுமான பயன்பாட்டுக்கு தயாராக கட்டிட பணித்தளத்துக்கு கொண்டு வரப்பட்டது. எல்லா பொருட்களும் ஆயத்தமாக்கப்பட்டு முடிந்ததும் கட்டுவதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டு ஆலயம் அமைதியாக கட்டி எழுப்பப்பட்டது. அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. தேவஜனங்கள் ஜீவனுள்ள கற்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சித்தரிக்கப்படுகிறார்கள். தேவன் உங்கள் வாழ்வில் செய்து கொண்டு வருவது ஒவ்வொன்றுமே உங்களை நித்திய வாழ்வுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள கற்கள் என நாட்டப்படும்படி சுத்தியையும் வாச்சியையும் போல உங்களுடைய வேதனை, துன்பங்கள் எல்லாமே உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது ஆயத்தமாவது பூரணமாகிவிடும். தேவ ஜனங்களும் அவருடைய பிரசன்னம் வாசம் செய்யும் மகிமையானதொரு ஆலயமாக விளங்குவார்கள். சில ஆண்டுகள் முன்பாக ருமேனிய போதகர் ஜோசப் டான் என்பவர் ஒரு போதகரின் இல்லத்திற்கு சென்றிருக்கையில் தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்திற்காக சில காலம் சிறையில் இருந்தார். அங்குள்ள சிறை கைதிகள், சிறை காவலர்கள் தங்களை கொடுமை செய்ததினால் அவர்களை வெறுத்தார்கள். ஆனால் ஜோசப் டான் அந்த காவலர்களுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் ஜெபித்தார். ஒரு காவலர் அவரிடம், ஏன் நீங்கள் பிறரை போல் என்னை வெறுக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் என்னை வடிவமைப்பவர்கள் என்றார். உங்கள் வாழ்விலும் அதே போல் உங்களை வடிவமைப்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்கள் உங்களுக்கு வேதனையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் கிறிஸ்துவின் ரூபமாகும்படி உங்களை வடிவமைக்க அந்த வேதனையை பயன்படுத்துவார். உங்களது ஆரோக்கியம், குடும்பம், வேலை அல்லது பொருளாதாரம் ஆகியவற்றுடனான சிரமமான சூழ்நிலைகளையும் கூட உங்களை செதுக்கி வடிவமைக்கும்படியாக தேவனால் பயன்படுத்த முடியும். அந்த செயல்முறை என்னவோ வேதனையானதுதான். ஆனால் கிறிஸ்து மீண்டும் வரும்போது நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று அவர் அழைத்திருக்கிறாரோ அந்தபடியே நீங்கள் இருப்பீர்கள். அத்துடன் நீங்கள் பரலோகத்தில் நித்திய காலமாய் தேவ பிரசன்னத்தை அறிந்து அனுபவிப்பீர்கள். கட்டிடப்பணி முடிவடைந்த போது தேவ ஜனங்களின் சரித்திரத்திலேயே மிக சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்றென நிரூபிக்கப்பட்ட பிரதிஷ்டை ஆராதனைக்காக ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஆலயத்தின் மத்தியில் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் ஆசாரியர்கள் உடன்படிக்கையின் பெட்டியை கொண்டு வந்தபோது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. இந்த ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை இப்படி ஒருபோதும் அனுபவித்ததில்லை. 400 ஆண்டுகளுக்கு முன்பு வனாந்திரத்தில்தான் கடவுளின் மகிமை கடைசியாக தென்பட்டது. ஆகவே நிகழ்ந்து கொண்டிருந்தது என்னவென்பதை சாலமோன் ஜனங்களுக்கு விவரிக்க வேண்டியிருந்தது. காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆலயத்தின் மத்தியிலிருந்த மகா பரிசுத்த ஸ்தலமானது உடன்படிக்கையின் பெட்டியை ஸ்தாபிக்கிறதற்காக கட்டப்பட்டதான ஓர் இருண்ட அறையாகும். பெட்டியின் மூடி மீது தேவனின் நியாய தீர்ப்பை குறிக்கும் கேருபீன்களின் தங்க வடிவங்கள் இருந்தன. ஆகவே தேவ பிரசன்னம் இறங்கி வந்தபோது இந்த வடிவங்களால் குறிக்கப்பட்ட பிரிவினையை உடைத்து கொண்டு தேவன் தமது ஜனங்களின் மத்தியில் வந்தார். தேவ பிரசன்னத்திற்கு சாலமோனின் முதல் பிரதியுத்திரம் ஆராதனையாக தான் இருந்தது. இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரின் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆனால் எந்த கட்டிடமும் தேவனை ஒருபோதும் கொண்டிருக்க முடியாதென்றும் தேவ பிரசன்னத்தின் மேகமும் அது வந்த வேகத்திலேயே நீங்கிவிடக்கூடும் என்றும் சாலமோன் அறிந்திருந்தான். ஏதோ அவ்வப்போது நிகழும் தேவ பிரசன்னத்தின் அனுபவத்தை விடவும் மேலான ஒன்றிற்காக அவன் ஏங்கினான். அந்த ஆலயமானது எப்பொழுதும் தேவ பிரசன்னம் காணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆகவே அவன் இந்த வேண்டுதலை செய்தான். உமது அடியை நீ விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. எருசலேமில் இருந்து பல மைல்கள் தூரத்தில் வாழ்ந்து வந்த மக்களுடைய ஜப விண்ணப்பங்களை தேவன் கேட்க வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் பண்ணினான். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. தேவ பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டதொரு வருங்காலத்தை எதிர்நோக்கி இருந்த சாலமோனின் இருதயத்தை சந்தோஷம் நிரப்பிற்று. தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக.
ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. சாலமோனின் காலத்துக்கு பிறகு மனாசே என்னும் வேறொரு ராஜா வேறே தேவர்களுக்கு ஆராதனையை ஊக்குவித்து தேவனுடைய ஆலயத்திலே குறி சொல்லுதலை அறிமுகப்படுத்தினான்.
இந்த விக்கிரக ஆராதனையானது தேவனுக்கு மிகவும் விரோதமானதாயிருந்தது. அதனால் அவர் தமது ஜனங்களை அவர்களது பகைவர்களின் கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டார். பாபிலோனிய சேனை எருசலேமை முற்றுகையிட்டது. பட்டணம் வீழ்ந்தது. ஆலயமும் அழிக்கப்பட்டு போயிற்று. எருசலேம் பட்டணம் ஒரு கற்குவியல் என்கிற அளவுக்கு தாழ்த்தப்பட்டது. இதன் ஒரு செயல்பாடாக உடன்படிக்கையின் பெட்டி காணாமல் போனது. மேலும் பல புதையல் வேட்டை அகழ்வராய்ச்சி முயற்சிகளுக்கு பிறகும் அது ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த உண்மை ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. பெட்டி இல்லாமல் அந்த ஆலயம் தேவன் தமது ஜனங்களை சந்திக்கும் இடமாக ஒருபோதும் இருக்க முடியாமல் போனது. ஆலயமானது எஸ்ரா மற்றும் நெகேமியா ஆகியோரின் தலைமையின் கீழ் திரும்பவும் கட்டப்பட்டது. ஆனால் அது சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம் போல் இல்லை. ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடி வந்தாலும் தேவ பிரசன்னம் இறங்கவில்லை. மேலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்தபோது ஆலயமானது ஒரு கலர் குகையாய் ஆகிவிட்டது. இயேசுவின் பிறப்பை விவரிக்கும் போது யோவான் அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொன்னார். வாசம் பண்ணினார் என்பது குடிக்கொண்டார், அல்லது தமது கூடாரத்தை நிறுவினார் என்று பொருள்படுகிறது. ஆகவே யோவான் இயேசு பிறந்தபோது தேவனின் பிரசன்னம் தமது ஜனங்களுக்குள்ளே இறங்கி வந்தது என்று நமக்கு கூறுகிறான். தமது ஊழியத்தின் ஆரம்பத்தில் இயேசு ஆலயத்துக்கு வந்து, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டவர்கள் அவர் ஏதோ அந்த கட்டிடத்தை குறிப்பிடுகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர் தாமே தேவனை நாம் சந்திக்கிற ஸ்தலம் என்று சுட்டி காட்டும் வகையில் தமது சொந்த சரீரத்தையே குறிப்பிட்டார். நீங்கள் தேவனை சந்திக்க விரும்பினால் என்னிடம் வாருங்கள் என்று அவர் சொன்னார். ஆண்களும் பெண்களும் தேவனை சந்திக்கக்கூடிய ஸ்தலமானது எருசலேமிலோ வேறு ஏதாவதோர் இடத்திலோ இருக்கிற ஒரு கட்டிடம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நீங்கள் தேவனை சந்திக்க முடியும். சாலமோன் ஆலயத்தை நோக்கி ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு தேவன் செவிசாய்க்க வேண்டும் என்று ஜெபித்தான். ஆனால் இயேசுவோ தமது நாமத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபங்களை தேவன் கேட்பார் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். சீஷர்கள் இயேசுவோடு இருந்தபோது தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களுடன் இருந்தது. இயேசுவின் உருவில் கடவுள் அவர்களுடன் இருந்தார். எனவே இயேசு அவர்களை விட்டு சொல்வதை பற்றி பேச தொடங்கிய போது சீஷர்கள் கலக்கம் அடைந்தனர். ஆனால் இயேசு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்றார். சீஷர்கள் இயேசுவின் மூலம் தேவ பிரசன்னம் தங்களுடனே கூட இருப்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தங்களுக்குள் இருப்பதை அறிவார்கள். விசுவாசியின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னமானது மிகவும் பிரமிப்பூட்டக்கூடியது. ஆகவேதான் பவுல், உங்கள் சரீரமானது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறான். இதை உள்வாங்கிக் கொள்ள முயற்சியுங்கள். உங்களது சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் அது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது தேவனின் மகிமையான பிரசன்னம் இறங்கி வந்தது போலவே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய வாழ்வையும் தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. ஆகவேதான் விசுவாசிகளானவர்கள் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொள்கிறான். மனித சரித்திரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களை தேவனுடைய பிரசன்னத்திற்குள் எடுத்து செல்வதற்கான அந்த நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு கண்ணோட்டம் அளிக்கப்பட்டது. அவன் மிக சிறந்ததொரு நகரத்தையும் மிக பெரியதொரு ஜனக்கூட்டத்தையும் கண்டான். பின்பு அவன் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தமானது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்று சொல்கிறதை கேட்டான். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது. தேவாலயத்தில் தேவ பிரசன்னத்தின் மேகமானது கிறிஸ்துவில் தேவன் செய்யவிருப்பதை சுட்டி காட்டி முன்னுரைத்தது. இயேசுவில் தேவன் மாம்ச ரூபம் எடுத்து நம் மத்தியில் இறங்கி வந்தார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்விற்குள் பிரவேசித்து, நாம் அவரில் விசுவாசிக்கும் போது தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்விற்குள் பிரவேசித்து, நாம் அவரோடு வாழப்போகிற நித்தியத்தில் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆனந்த சந்தோஷங்களின் முன் ருசியை நமக்கு வழங்குகிறது.